ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சேக்கிழாரும் சேயிழையார்களும். வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் பார்வதி பதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் சொல்லுவது அறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்தருளி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி. எல்லையில் இன்ப வள்ளம் எனக் அருள் செய்தாய் போற்றி, தில்லை அம்பலத்துள்ளாடும் சேவடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமானுடைய பொன்னார் கடல்களை முக்கரணங்களால் வழிபட்டு இந்த அருமையான நிகழ்வினை எனக்கும் வாய்ப்பளித்து அனைத்து சைவ மக்களும் பயன்பெறுமாறு இந்த நிகழ்வினை நிகழ்த்தி கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு சேக்கிழார் பெருமானின் பொன்னார் கடல்களையும் பணிந்து இந்த நிகழ்வினை கண்டு கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு நாம் இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். அம்பாளை பற்றி நாம் நேற்று முதலாவது நாளாக இருப்பதால் சிந்தித்தோம். அம்பாள் நமக்கு சுவஞான போதம் எட்டாம் சூத்திரத்தில் சொன்னது போல மிக அழகாக ஒரு குருவாக இருந்து எப்படி நாம் சிவபூஜை செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டினார்கள். சிவபூஜையிலே சப்தகுரு, சதா சிவாதி சப்தகுரு என்று நாம் வடக்கு துவாரத்திலே வைத்து வழிபடுவோம். அதிலே அம்பிகா குரு என்றும் வழிபடுவோம். ஆக அம்பாள் நமக்கு ஞானத்தை வழங்கி வழிகாட்டி கொண்டிருக்கிறார் குருவாக என்பதால் இன்றும் மீண்டும் அவர்களை நினைந்து கொண்டு நமது நாவுக்கரசு பெருந்தகை நூலால் நன்றாக நினைவின் நோய் கெட என்று ஒரு பாடலிலே இந்த கருத்தை சொல்லுகின்றார். அதாவது ஞான நூல்களால் இறைவனை பற்றி நினைக்க வேண்டும். நாம் நினைக்க வேண்டும் என்றால் நமக்கு இறைவனை பற்றி என்ன தெரியும்? அவரை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஞான நூல்களை எல்லாம் நாம் படித்தால்தான் அவரை நாம் வழிபடுவது எப்படி நினைப்பது என்று நமக்கு தெரியும். ஆகையால் நூலால் நன்றாக நினைவின் என்று சொல்கிறார். ஞான நூல்கள் 14 சாத்திர நூல்கள் இருக்கு, 12 தோத்திர நூல்கள் இருக்கு. இப்படியாக எல்லாவற்றையும் நாம் வழிபட வேண்டும். இந்த நூல்களின் வாயிலாக வழிபட வேண்டும். அப்படி வழிபடும் போது நமக்கு நோய்கள் இருக்காது. நோய் என்றது பிறவிய நோய் தான். நமக்கு இங்கே வினைப்பயனாக வரக்கூடிய நோய்கள் எல்லாமே அதிலே அடங்குகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதிலே நேற்று நாம் அம்பாளோடு சேர்த்து கைலாயத்தில் தொடர்புடைய அவர்களுடைய சேடியர்கள் கமலினியார் அனிந்திதியாரையும் அவர்கள் பூலோகத்துக்கு பறவையாராகவும் சங்கிலியாராகவும் வந்த பின்பு அவர்களை பற்றிய செய்திகளையும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நமக்கு நல்கிய இசைஞானியாரையும், அவருக்கு முதலாவதாக திருமணம் பேச நிச்சயிக்கப்பட்ட பெண் சடங்கவி சிவாச்சாரியாருடைய பெண், அவர்களை பற்றியும் நாம் நேற்று சிந்தித்தோம். இன்று திருவருளும் குருவருளும் துணை நிற்க திருநீலகண்டத்துக்குயவனார் அவருடைய வரலாற்றினை நாம் சிந்திக்கலாம். இந்த நிகழ்வு நிகழும் இடம் சிதம்பரம். இவர் வேட்கோவர் என்ற மரபு, அதாவது குயவர்கள் அந்த மரபிலே இருக்கிறார். அரண் பக்தியும் அடியார் பக்தியும் அவரிடம் மிகுதியாக இருக்கிறது. அவருடைய மனைவியார் அருந்ததியை விட கற்பில் மிகுந்தவர் என்று சேக்கிழார் சுவாமிகள் வர்ணிக்கின்றார். அழகில் திருமகளை விட மேம்பட்டவர் என்று சொல்லுகின்றார். ஆக உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் இடர் நீங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் விஷத்தை உண்டு அதை கண்டத்திலே நிறுத்தியிருந்தார். ஆகையால் அவருக்கு திருநீலகண்டர் என்பது திருப்பெயர். அந்த திருநீலகண்டராகிய சுவாமியின் மீதும் அந்த நீல கண்டத்தின் மீதும் இருவருக்கும் மிகுந்த பக்தி, அளவில்லாத பக்தி. ஆகையால் அவர்கள் அவரை நீலகண்டனை நித்தல் நினைவினே என்ற தேவாரத்துக்கு ஏற்றபடி, அப்பசுவாமிகள் தேவாரத்தில் வருகிறது என்று வாழ்ந்து வருகின்றார்கள் இருவரும். இங்கனம் அருமையான முறையிலே வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாயனார் இன்பத்துறையில் எளியராகின்றார். இளமை மீதூர இருப்பதால் இன்பத்துறையில் எளியரானார். அதுகொண்டு மனைவியார் எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று இறைவனது திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு என்னை என்று சொல்லவில்லை, எம்மை என்று சொல்லிவிட்டார். எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று சொல்கின்றார். அங்கனம் அவர் ஆணையிடவும் அதுவரையிலும் இருந்த மாதர் மேல் உள்ள ஆசைகள் எல்லாம் அவரை விட்டு நீங்குகின்றது. மனத்தாலும் வேறு ஒரு மாதரை நினைக்க கூடாது என்ற உணர்வோடு அவர் வாழ்கின்றார். நினைக்காமலே ஆயுள் முழுவதும் வாழ்ந்துகின்றே இருக்கிறார். இங்கனம் இவர்கள் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் இவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்ற பெருமான் திருவுள்ளம் அவர்கள் மீது படுகிறது. ஆகையால் இவர்களது வாழ்க்கையை நாம் முதலில் பார்த்து கொள்ளலாம். மனைவியார் அந்த வீட்டில்தான் இருக்கின்றார். ஒரே வீட்டில் இருவரும் இருக்கின்றார்கள். கணவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பொருந்தும்படி செய்து அயலறியாமல் வாழ்ந்தார்கள் என்று செய்கிழார் பெருமான் கூறுகின்றார். அடுத்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீட்டில் என்ன நிகழுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம வீட்டு சத்தம் அடுத்த வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க உலகியல்ல. அதுபோல அயலறியாமல் வாழ்ந்தார்கள் என்று செய்கிழார் பெருமான் கூறுகின்றார். இங்கனம் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் ஒரு நாள் நமது சிவபெருமான் அங்கே ஒரு அடியவராக கையிலே ஒரு திருவோடை ஏந்தி கொண்டு வருகின்றார். அந்த ஓட்டினை இவர் கையிலே கொடுத்து திருவோட்டினை இவர் கையிலே கொடுத்து சிவ யோகியாக வருகின்றார். அதை இவர் கையிலே கொடுத்து இவரது உபச்சாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட பின்பாக இது விலையில்லாதது, மிக மிக அரியது, இதில் இட்டனவற்றை எல்லாம் தூய்மை செய்யக்கூடியது, இதில் எதெல்லாம் இடுகின்றோமோ எல்லாமே தூய்மையாகிவிடும், ஒப்பற்றது, இதை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் என்று சொல்லி ஒப்படைக்கின்றார். இவரும் சரி என்று சொல்லி அதனை வாங்கி பத்திரப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். எல்லாமே பெருமானுடைய சங்கல்பத்தின்படி அவருடைய திருவுள்ளத்தின்படி தான் நடக்கிறது. இவரும் அவரிடம் வாங்கி அந்த இதை ஓட்டினை பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றார். சில காலம் கழிந்து மீண்டும் அதே கோலத்தோடு வந்து நான் கொடுத்த திருவோட்டினை தருக என்று அடியாராக வந்த யோகியாக வந்த சுவாமி கேட்க இவர் வைத்த இடத்திலே சென்று தேடுகின்றார். அது எப்படி இருக்கும்? அதைத்தான் பெருமான் மறைத்து விட்டாரே. ஆகையால் அவர் எங்கு தேடியும் காணாததால் உள்ளேயே இருக்கின்றார். எப்படி இவரிடம் சொல்லுவது? பத்திரமாக வைத்திருக்க வேண்டும், மிக மிக முக்கியமானது என்று சொல்லியிருந்தாரே. இப்போது நாம் எப்படி இவரிடம் சென்று சொல்லுவது என்று அஞ்சி அவர் வெளியில் வராமல் உள்ளே தவித்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு நாம் என்ன பதில் சொல்லுவது என்று அப்போது வெளியில் நின்ற பெருமான், ஓட்டை தேடி சென்ற நீர் உள்ளே இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்? சீக்கிரமாக ஓட்டை கொண்டு வெளியே வார் என்று சொல்கின்றார். இப்போது இவர் மிக அஞ்சி கொண்டே வெளியே வந்து அவரிடம், ஐயா, நான் வைத்த இடத்திலே அந்த ஓட்டை காணவில்லை, நீங்கள் வருந்த வேண்டாம், நான் அதைவிட ஒரு நல்ல ஓட்டினை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்றார். நீ பொன்னால் செய்த ஓடு கொடுத்தாலும் நான் கொடுத்த ஓட்டுக்கு ஈடாகாது என்று அடியவராக வந்த இறைவன் கூறுகின்றார். நிச்சயமாக நீ வைத்திருந்தாய் என்றால் அது எங்கு செல்லும்? ஓட்டினை எடுக்கதற்கு யார் வருவார்கள்? அதை நீ இப்போது கண்டிப்பாக என்னிடம் தந்தே ஆக வேண்டும், என்னுடைய ஓட்டினை என்று கூறுகின்றார். நான் மனதாலும் கள்ளம் நினைக்கவில்லை என்று இவர் எவ்வளவோ எடுத்து கூறுகின்றார். வந்தவர் ஒத்துக்கொள்வதாகவே இல்லை. நீ கள்ளம் செய்தனே, ஆகையால் தான் இங்கனம் பேசுகின்றாய் என்று சொல்லுகின்றார். இவர் மீண்டும் மீண்டும் என் உள்ளத்திலும் கள்ளமில்லை, நான் எடுக்கவும் இல்லை, வேறு யாருக்கும் கொடுக்கவும் இல்லை என்று மீண்டும் மீண்டும் மன்றாடி பார்க்கின்றார். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் இதை மெய்ப்பிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் வினவுகின்றார். உன்னுடைய ஆசை மகனை பிடித்து கொண்டு குளத்தில் மூழ்கி ஓட்டினை நான் அபகரிக்கவில்லை என்று கூறிவிட்டு போ என்று சொல்லுகின்றார். அங்கனம் செய்வதற்கு வாய்ப்பில்லை, ஏனென்றால் எனக்கு இன்னும் புத்திரபாகியம் இல்லை, நான் என்ன செய்வது என்று இவர் கேட்கின்றார். அதற்கு யோகியார், நீ உன் மனைவியின் கையை பிடித்து கொண்டு குளத்திலே மூழ்கி சத்தியம் செய் என்கிறார். இப்போது அடுத்த ஒரு இக்கட்டான சூழல் இவருக்கு. நாங்கள் இருவரும் ஒரு சபதம் செய்திருப்பதால் நான் அவள் கையை பிடித்து நீரில் மூழ்கி சபதம் செய்ய முடியாது என்று அவர் கூறுகின்றார். இல்லை நீ ஏதோ கள்ளம் செய்ததால் தான் இவ்வாறு ஒன்று ஒன்றா மறுத்து கொண்டே வருகின்றாய். உள்ளே இருக்கிறாள் உன் மனைவி, அவளை கூப்பிட்டு அவள் கையை பிடித்து கொண்டு இந்த சத்தியம் செய்து கொடுப்பதில் உனக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது, வா வழக்கு போடுகிறேன் உன் மீது என்று சொல்லி தில்லைவாழ் அந்தணர்களிடம் அழைத்துச் சென்று, சுவாமியே அங்கே தில்லைவாழ் அந்தணர்களில் ஒருவர் தான், ஆனால் அவர் யாரோ ஒரு யோகி போல் இருந்து கொண்டு இவரையும் அழைத்து கொண்டு அங்கே சென்று முறையிடுகின்றார். அவர்களும் விசாரித்து யோகி சொல்வது போல் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்கின்றனர். என்னால் இயன்ற அளவு நான் செய்கிறேன் என்று சொல்லி மனைவியாரை அழைத்து கொண்டு, திருப்புலியூர் என்று இருக்கிறது அல்லவா, இன்று நாம் இளமையாக்கினார் கோயில் என்று நாம் பார்க்கின்றோமே, அந்த இடத்துக்கு செல்கின்றார்கள். அந்த குளத்திலே மூங்கில் கம்பை எடுத்துக்கொண்டு இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிடித்து கொண்டு நீரில் மூழ்கின்றார்கள். இல்லை நீங்கள் கையை பிடித்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அனைவரும் சொல்ல, இவர்கள் இங்கனமே பிடித்து கொண்டு உள்ளே மூழ்கின்றார்கள். என்ன ஆச்சரியம், எழும்பொழுது அவர்களுடைய இந்த முதிர்வான கோலமானது மாறி இளமையான கோலத்தோடு இருவரும் வெளியே எழும்புகின்றார்கள். அதை சுற்றி நின்று அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். வழக்கு போட்ட யோகியாரையும் காணவில்லை. ரிஷப வாகனத்திலே சுவாமியும் அம்பாளும் வழக்கம் போல் காட்சி அளிக்கின்றார்கள். எப்போதுமே சுவாமி முதலில் ஒரு அடியவரை பற்றி உலகிற்கு உணர்த்தும் பொழுது தான் தனியாகத்தான் வருவார். அவர்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கும் பொழுது, அடுத்து அனுகிரகம் செய்யும் போது அருள் சக்தியை ஒன்றாக வைத்துக் கொண்டுதான் அவர் காட்சி அளிப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இங்கனம் அவர்கள் காட்சி அளித்து நீங்கள் இருவரும் நம் உலகு வந்து அருமையாக வாழலாம் என்று சொல்லி இறைவன் அருள் பாதிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இதிலே இன்றைய சூழலிலே இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது என்றால் பெண்ணுரிமை என்ற பெயரிலே பல தகாத செயல்களும் நடக்கின்றது. ஆனால் இந்த அம்மையார் எவ்வளவு பொறுமையாக இறைவனை நினைந்தபடி, நமக்கு எந்த ஒரு நிகழ்வு என்றாலும் இறைவனிடம்தான் நாம் முறையிட வேண்டுமே தவிர வேறு யாரிடமும் நாம் முறையிடுவதில் எந்த ஒரு தீர்வும் நமக்கு கிடைப்பதில்லை. ஆகையால் இவர் மிக அழகாக பெருமானிடமே எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். இப்போது தீர்த்தம் என்று நாம் பார்த்தோம், தீர்த்தத்தில் தான் இவர்கள் மூழ்கினார்கள் என்று பார்க்கின்றோம். மார்கழி மாதத்திலே நாம் திருவெம்பாவையை பற்றி சிந்திக்கும் போது தீர்த்த சிறப்புகளை எல்லாம் நாம் அப்போதும் சிந்திப்போம். நமது அப்பர் சுவாமிகள் கூறுவார், சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே, தீர்த்தமாகவும் பெருமானே இருக்கின்றார் என்று. அவரே திருப்புகலூர் தலத்திலும் பரவுவார்கள் தீர்த்தமே என்று கூறுகின்றார். தீவாயின் முப்புறங்கள் நீரர் நோக்கும் தீர்த்தா என்று சொல்லுகிறார். அதாக எப்போதும் இறைவன் தீர்த்தமாகவும் இருக்கின்றார், ஆகையால் தான் அதை அசுத்தப்படுத்தக்கூடாது என்று நமக்கு அறிவுறுத்துவார்கள். மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் நமக்கு முக்கியம். ஆகையால் அந்த தீர்த்தமாக பெருமான் இருப்பது இந்த இடத்தில் நாம் மனதில் கொள்ள வேண்டும். அவருடைய அருளில் தான் இவர்கள் மூழ்கி வெளியே வந்திருக்கின்றார்கள் என்று. மிகப்பெரிய துன்பத்தை இருவரும் அனுபவித்திருக்கிறார். ஒரு வீட்டில் இருவரும் பேசாமல் ஆனால் கணவருக்குரிய கடமையை ஒரு பெண் செய்து கொண்டிருப்பது என்பது சாமானியமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இவர்கள் இப்படி ஒரு நல்ல தீர்வு இவர்களுக்கு கிடைத்தது எப்படி என்றால், தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான் என்ற அப்பர் சுவாமிகளின் தேவாரத்தை இங்கு வைத்து நாம் ஒப்பு நோக்கலாம். மற்றொரு கருத்து என்ன என்றால், நமது மணிவாசக பெருந்தகை கூறுகின்றார், சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி, அதாவது நம்முடைய எண்ணம் முழுவதும் சிவத்திலேயே எப்போதும் இருக்க வேண்டும். நாயினேன் தன் கண்ணினை திருப்பாத போதுக்கு ஆக்கி, திருவடியவே எப்போதும் கண்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி, வழிபாடும் அந்த திருவடிக்குத்தான். வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி, நாம் வாயை திறந்து பேசினாலே சிவத்தை பற்றிய பேச்சாக இருக்க வேண்டும் அல்லது அடியார்களை பற்றிய பேச்சாக இருக்க வேண்டும். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று கூறுகின்றார் அப்பர் சுவாமிகள். அது போல இங்கனம் நாம் வாழ்ந்தால் நமக்கு நிச்சயமாக வினை ஈட்டமே இருக்காது. மனமும் சிவபெருமானிடம் இருக்கிறது, வாக்கும் சிவபெருமானிடம் இருக்கிறது, செயலும் சிவபெருமானிடம் இருக்கு என்று சொல்லும் பொழுது அங்கே நாம் வினை ஈட்டுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இவர்கள் எல்லாம் அஞ்ஞானம் வாழ்ந்ததால் ஐம்புலன்கள் ஆன வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை. இப்போது ஐம்புலன்களால் தான் நாயனார் தவறு செய்கின்றார். ஐம்புலன்களை ஒன்று ஒடுக்க வேண்டும், இல்லை இறை வழிபாட்டிலே செலுத்தி நாம் அடங்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஆக இவர்கள் இருவருமே இப்படி வழிபட்டதால் தான் இவர்களை இவ்வாறு சுவாமி மீட்டு இவர்கள் இழந்த இளமையையும் வாழ்க்கையும் மீண்டும் கொடுக்கின்றார். இணையிலே கிடந்தேனை புகுந்து நின்று வினை கேடன் என்பாய் போல. சுவாமி, நம்ம வினையிலேயே ஈட்டிக்கொண்டே இருக்கிறோம். ஈட்டியதை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் போதே புதிதாகவும் ஈட்டிக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இறைவனோ வினை கேடன், நாம் செய்த வினைகளை எல்லாம் நீக்குகின்றார் என்பது இந்த வரலாற்றிலே தெரிகின்றது. ஆக இளமை மீதூர தவறு செய்த கணவரை அருமையான முறையிலே திருத்திவிட்டார் அம்மையார். பெண்ணாசை என்பதை அறவே நீங்கி அவர் வாழ்ந்தார் என்றால் அத்தகைய பெண்மணியை நாம் என் சொல்லி வாழ்த்துவது? இதை நாம் எல்லாம் இன்று நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு, இதற்கு அடுத்தபடியாக இயற்பகையார். பெயரிலேயே இருக்கிறது விளக்கம், இயற்கைக்கு முரணான செயல்கள் செய்தவர். இவரை பற்றி சொல்லும் பொழுது திருத்தொண்ட தொகையிலே நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன். சிவனடியார்கள் வந்து என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லவே மாட்டாராம், கொடுத்து விடுவார். இவரது ஊர் காவிரி பூம்பட்டினம். அடியார்கள் மீது அதீதமான அன்பு, சிவபெருமான் மீதும் அதீதமான அன்பு. அடியார்களை நாம் எப்படி பாவிக்க வேண்டும் என்றால் நடமாடும் சிவமாக பாவிக்க வேண்டும். ஆகையால் அடியார்கள் சிவம் என்பதால் என்னிடம் இருக்கக்கூடிய எல்லாமே சிவனடியார்களுக்குத்தான். அப்படி என்றால் சிவனடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமே சிவத்தில்தான் சென்றடைகின்றது. திலமளவு எள்ளளவு கொடுத்தாலும் மலையளவு பலன் தரும் அடியார்களுக்கு. ஆகையால் தான் சங்கம வழிபாடு என்றே ஒன்று வைத்து அடியார்களை வழிபட வேண்டும் என்று நமக்கு ஆகமங்களும் அதன் வாயிலாக சித்தாந்தமும் எடுத்துரைக்கிறது. சரி, இப்போது இவர் இங்கனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருடைய சிறப்பை உலகுக்கு காட்ட வேண்டும் என்று பெருமான் ஒரு திருவிளையாடல் செய்கிறார். இவருடைய வீட்டுக்கு ஒரு தூர்த்த வேடத்தராக வருகின்றார். வந்தவர், யார் என்ன கேட்டாலும் நீங்கள் வழங்குவீர்கள், இல்லை என்று சொல்ல மாட்டீர்கள் என்று சொன்னார்கள், ஆகையால் உங்களிடம் ஒன்று கேட்கலாம் என்று வந்திருக்கிறேன் என்று கூறுகின்றார். கேளுங்கள், நீங்கள் வந்தது நான் செய்த தவம். நீங்கள் என்னிடம் இருக்கக்கூடிய எதை கேட்டாலும் நான் தந்து விடுகிறேன் என்று கூறுகின்றார். இப்போது வந்தவர் என்ன செய்கின்றாராம்? 11 திருமுறையிலே நம்பியாண்டார் நம்பிகள் இதை அழகாக சொல்லுகின்றார். செய்தவர் வேண்டியது யாதும் கொடுப்ப சிவன் தவனாய் கைதவம் பேசி நின் காதலியை தருக என்றாலுமே மைத்திகள் கண்ணியை ஈந்தவன் என்று சொல்கின்றார். செய்தவர் சிவபூஜை செய்பவர்கள், அவர்கள் வந்து என்ன வேண்டினாலும் அதை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு தெரிஞ்சு சிவன் தவனாய் அங்கே வருகின்றார். சுவாமி வருகின்றார், என்ன செய்கின்றாராம்? கைதவம் பேசி, வஞ்சனையாக பேசி. இது எல்லாம் திருவிளையாடல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போதத்தினால் இதிலே எந்த ஆய்வும் நாம் செய்யக்கூடாது. ஏனென்றால் நம் ஞானசமுத பெருமானும் நமக்கு அழகாக சொல்லி இருக்கின்றார், ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் என்று. இந்த நூல் கருத்துக்களை எல்லாம் நாம் சித்தாந்த பரமாகவும் ஞானிகள் என்ன உரைத்தார்கள் என்ற நோக்கிலும் தான் பார்க்க வேண்டுமே தவிர உலகியல் பூர்வமாக நாம் பார்க்க கூடாது. அஞ்ஞனம் செய்தால் அது சிவ அபராதம், நரகம்தான். சரி, இப்போது அவர் அஞ்ஞனம், நீ காதலி அதாவது உனது அன்பிற்குரிய மனைவியை தர வேண்டும் என்று கேட்கின்றார். அஞ்ஞனம் கேட்டதற்கு மைத்திகள் கண்ணியை ஈந்தவன், கொடுத்துட்டார் இவரு அப்படின்னு சொல்றார். அப்படி இவர் கேட்கவும் அவர் நேரம் வீட்டுக்குள்ள போறார். அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, வந்திருக்கவர் ஒரு மெய்யடியார், அவர் கேட்டார் அவருக்கு உன்னை நான் தானமாக தருகின்றேன் என்று சொல்கிறார். கேட்ட மாத்திரத்தில் அந்த அம்மையார் கலங்குகின்றார். அதன் பின்பாக கற்பனைப்படுவது சொல் திறம்பாமை. ஒரு கற்புடைய பெண் கணவன் என்ன சொன்னாலும் அதற்கு கட்டுப்பட வேண்டும். ஆகையால் அவர் வேறு எந்த ஒரு கருத்தும் சொல்லாமல் கணவன் சொன்னபடி செய்வதற்கு அவரை வணங்கிவிட்டு வெளியே வருகின்றார். கணவரும் அவரை வணங்குகின்றார். இருவரும் ஒருவரை ஒருவர் வணங்கிய பின் அங்கிருந்து இவர் வந்து வெளியே நின்ற அடியவரின் பாதங்களிலே விழுந்து வணங்கி அங்கே நிற்கின்றார். இப்போது அவர் கேட்கின்றார், நீங்கள் சொன்னதை நான் செய்துவிட்டேன், இது தவிர நான் வேறு ஏதும் செய்ய வேண்டுமா என்று ஏற்பகையார் வந்தவரிடம் கேட்கின்றார். உடனே பெருமான் என்ன சொல்கின்றார், அன்பனே, இப்பெண்ணை நான் தனியே அழைத்து போகும்போது உன் சுற்றத்தினரையும் ஊரவர்களையும் கடந்து நான் செல்ல வேண்டும். அவர்களால் ஓர் இடையூறும் நேராதபடி நீ எனக்கு துணையாக வர வேண்டும் என்று கூறுகின்றார். அப்போது இயற்பகையார் நினைக்கின்றார், இந்த சிறு பணியை நானாகவே செய்ய முனைந்திருக்க வேண்டும், அஞ்ஞனம் செய்யாது அவர் கூறும் அளவில் வைத்து விட்டேனே, தாமதித்து விட்டேன் என்று நினைத்து கொண்டு வீட்டிற்குள்ளே சென்று ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு இடுப்பில் கச்சியை கட்டி கையில் ஒரு வாளினையும் கேடயத்தினையும் எடுத்துக்கொண்டு வந்தவரையும் தனது மனைவியையும் முன்னால் போகச் சொல்லி அவர்கள் பின் இவர் வருகின்றார். அப்போது அவருடைய உறவினர்களும் மனைவியாருடைய உறவினர்களும் நிகழ்ந்ததை அறிந்து நம் குலத்திற்கு எப்பேற்பட்ட பழி ஏற்பட்டு விட்டது என்று அஞ்சுகின்றார்கள். மனைவியை பிறருக்கு கொடுக்கும் அளவுக்கு ஒரு கொடிய செயலை செய்து விட்டானே, இதுவரை யாரும் இத்தகைய ஒரு செயலை செய்ததில்லையே என்று ரொம்ப இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயம் நடந்துவிட்டது என்று எல்லோரும் வருந்துகின்றார்கள். நம் குல பெண்ணை வேறொருவனிடம் ஒப்படைப்பதா, அவன் அழைத்து செல்வதா என்று எல்லோரும் வெகுண்டு அந்த பழியை போக்கலாம் என்று கையிலே வேல், வில், வாள், சுரிகை போன்ற ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நகருக்கு வெளியே வருகின்றார்கள். அங்கே அம்மையாரை அழைத்து கொண்டு தூர்த்த வேதியராக சுவாமி வந்து கொண்டிருக்கின்றார். அவரை பார்த்து, அழியத்தக்கவனே நீ போகாதே, எங்கள் குலக்கொடியாகிய பெண்ணை இங்கேயே விட்டு செல் என்று எல்லோரும் அவரை வழிமறித்தார்கள். இதை கண்டவுடன் வேதியர் பயந்தது போல் காட்டி இயற்பகை நாயனாரின் மனைவியை இங்கனும் நோக்குகின்றார். அப்படி நோக்கவும் அவர் கூறுகின்றார், வந்தவர் இறைவர் என்றெல்லாம் அவருக்கு தெரியாது அம்மையாருக்கு, ஆனால் அடியாரை சிவமாக பாவிக்க வேண்டும் என்ற விஷயம் தெரியும். ஆகையால் அவர் கூறுகின்றார், இறைவரே அஞ்ச வேண்டாம், அவர்களை இயற்பகை வெல்வார் என்று கூறுகின்றார். இதை கேட்டு இயற்பகையார், அவர்களால் உங்களுக்கு எந்த இடையூறும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர்களை பார்த்து நீங்கள் எல்லாம் சென்று விடுங்கள் என்று சொல்ல அவர்கள் மறுக்க இவர் அனைவரோடும் போரிடுகின்றார். ஒருவராக நின்று, தனி ஒருவராக நின்று அனைவருடனும் போரிடுகின்றார். தலைகள், கைகள், கால்கள் எல்லாம் உருளுகின்றன, உடல்கள் சரிகின்றன. ஒரு போர்க்களம் போல அந்த இடம் ஆகிறது. ஒரு ஆண் புலியை போல அனைவரையும் அவர் அடக்கிவிட்டார். அதன் பின்பாக வேதியரை பார்த்து, இனிமேல் உங்களுக்கு ஒரு பயமும் இல்லை, நீங்கள் செல்லலாம் என்று சொல்லி இங்கனம் திரும்புகின்றார். நீங்கள் இந்த காட்டை விட்டு காட்டியை கடந்து செல்லும் வரை நான் வருகிறேன் என்று சொல்கிறார். சாய்க்காடு, சாயாவனம் அந்த தலத்துக்கு அருகில் செல்கின்றார்கள். இப்போது இறைவன் கூறுகின்றார், நீர் உம்முடைய வீட்டிற்கு போகலாம் என்று. இயற்பகையாரும் சரி என்று சொல்லி இப்பொழுதுதான் திரும்புகின்றார். அப்படி திரும்பும் போதே நினைக்கின்றார் இயற்பகையார், இந்த வேதியரின் திருவருளை பெரும் வேறு இன்று நான் பெற்றேன் என்று நினைத்து கொண்டே செல்லுகின்றார். செயற்கரிய செயலை செய்துவிட்டு இங்கனம் திரும்பி சென்று கொண்டிருக்கக்கூடிய அவரை பார்த்து இறைவன் மகிழ்ந்து நோக்கினார். உண்மை தொண்டரை நோக்கி, இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டு நீ வருவாய் ஓலம், அயற்பிலாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான். மயக்கரு மறையோலிட்டு மாலையன் தேட நின்றான். அயனும் மாலும் மிகவும் தேடி நின்றார்களே, அந்த பெருமான் இங்கனம் எளிமையாக வந்து அவரை கூவி அழைத்து ஓலம் இடுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் ஓலமிட்டதை கேட்டு இயற்பகையார், அடியேன் இதோ வந்துவிட்டேன் வந்துவிட்டேன், மீண்டும் உங்களுக்கு யாராலும் தீங்கு வந்துவிட்டதா என்று கேட்டுக்கொண்டு அவர்களை நான் என் வாளுக்கு இரையாக்குகிறேன் என்று கூறி ஓடி வருகின்றார். இப்போது வந்தவர் மறைந்து விடுகிறார், இவருடைய மனைவி மட்டுமே அங்கே நிற்கிறார். வந்தவரை காணோமே, சிவபீடம் தாங்கி வந்தவர் எங்கே என்று இவர் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வெள்ளி மலையின் மீது பொன்மலை விளங்கும் காட்சி போல இறைவன் உமாதேவியாரோடு வெள்ளை விடை மீது எழுந்தருளி காட்சி தருகின்றார். அப்போதுதான் இயற்பகையார் எம்பெருமானை கீழே விழுந்து வணங்கி, நான் இன்று இறைவணக்கமாக பாடிய சொல்லுவது அறியேன் வாடி என்ற பாடலை பாடி மகிழ்கின்றார். இப்போது உலகமே வியக்கும் வண்ணம் நம்மிடம் நீ அன்பு பூண்டாய், உன் அன்பின் திறத்தை கண்டு மகிழ்ந்தோம், இனி நீ உன் மனைவியோடு நம்பால் வருவாயாக என்று அருள் புரிந்தார். தெய்வ கற்பு, இந்த அம்மையாருக்கு சொல்லும் பொழுது செக்கிலார் பெருமான் கொடுத்த வாக்கு தெய்வ கற்பு என்று. அதன் பின்பு இவர்களுக்கு வீடு பேற்றை வழங்கிய தில்லை கூத்தன் அங்கே பொன்னம்பலத்துக்குள்ளே சென்று விடுகின்றார். தேவர்கள் மலர் மாறி பொழிய, நான்மறைகள் முழங்க, முனிவர்கள் போற்றி நிற்க, மனைவியோடு அவர் சிவலோகம் அடைந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அவரால் கொல்லப்பட்ட உறவினர்கள் எல்லோரும் வீர சொர்க்கம் அடைந்து விட்டார்கள் என்று பார்த்தோம். சரி, இப்போது நமக்கு இந்த விஷயத்தை நாம் கொஞ்சம் தற்போதமின்றி சிந்திக்க வேண்டும் என்றால், அழகான முறையிலே திருவாசகத்திலே அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்குண்டோ என்று பாடியுள்ளார் மணிவாசக பெருந்தகை. அதுபோல் நமக்கு என்று எதுவும் கிடையாது. நாம் வரும்போதும் எதையும் கொண்டு வரவில்லை, போகும் போதும் எதையும் கொண்டு போக முடியாது. எல்லாம் இறைவன் கொடுக்க நமக்கு இந்த பிறவியில் கிடைக்கும். போன பிறவியில் நாம் வைத்திருந்த பொருட்கள், நமது சொத்து சுகங்கள், நமது உறவினர்கள், நம்மை பெற்றவர்கள் எதுவுமே நமக்கு இந்த பிறவியில் தெரியும். இதுதான் அடுத்த பிறவியில், இந்த பிறவியில் உள்ளதெல்லாம் நாம் மறந்து விடுவோம். இது போல் இதுவரைக்கும் எத்தனை பிறவியில நம்ம எத்தனை இடத்துல எவ்வளவு சொத்துக்கள் எத்தனை இடங்கள்ல நம்ம வசித்திருப்போம், ஆகையால் எதுவுமே நமக்கு தெரியாது. இது எதுவும் நிரந்தரம் கிடையாது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆக அடிக்கடி ஞானம் ஞானம் என்ற ஒரு சொல்லை ஞான நூல்கள் நமக்கு கூறுகின்றது. செக்கிலார் பெருமான் ஞானம் என்றால் என்ன என்பதற்கு அழகான ஒரு விளக்கம் தருகின்றார். ஞானமாவது ஈசன் பால் அன்பு. ஈசன் மேல் இருந்த அன்பால் தான் இயற்பகை முனிவர் இவ்வாறு வழங்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பராய் இருப்பரை இருப்பாரை அறிவரே என்று நாவுக்கரசு பெருந்தகை தேவாரத்திலே கூறுகின்றார். யார் அன்பராய் இருக்கின்றார்களோ அவர்களை சிவபெருமான் அறிவார். அவர்களுக்கு எதை வழங்க வேண்டுமோ அதை அவர் வழங்குவார் என்று நாம் பார்க்கின்றோம். வாதமூரடிகள் புராணம் என்ற ஒரு அருமையான நூல் கடவுள் மாமுனிவர் அருளி செய்தது. அதிலே தவம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய சரியை கிரியை யோகம் ஞானம் இவற்றை பற்றி சிவபெருமான் மணிவாசக பெருந்தகைக்கு நேரடியாக உபதேசிப்பது போன்ற பாடல்கள் இருக்கின்றன. அதிலே அவர் மிக அழகாக சொல்லுகின்றார், எம் அடியார்க்கு வேண்டுவன கொடுத்தால் எம் உலகு அழிப்போம் என்று. ஆக அடியார் வேண்டியதை மறுக்காமல் கொடுத்தால் நிச்சயமாக சிவலோகத்திற்கு செல்லலாம் என்பது கருத்து. ஆகையால் இவர் எந்த பற்றும் இல்லாமல், பற்றுக பற்றற்றான் பற்றினை, எல்லா பற்றும் விடவும், ஆனால் சொல்றதுக்கு ரொம்ப எளிது, ஆனால் பற்று விடுவதற்கு மிக 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 கடினம். அப்படி விடணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பற்று வேணும். சிவத்தை பற்றிட்டோம்னா மற்ற பற்றுக்கள் நம்மை விட்டு தானாக நீங்கிவிடும். மற்ற பற்று எனக்கு இன்றி நீ திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்று சொல்கின்றார் அல்லவா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அது போல ஆக ஒரு பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த தெய்வ கற்பு உள்ள அம்மையாரை கண்டு, நாம் கணவனது சொல் திரும்பாமல் அவருக்கு கட்டுப்பட்டு அவர் வாழ்ந்தமையால் தான் இருவருக்கும் ஒன்றாக சிவலோகம் கிடைத்தது என்று நாம் பார்க்கின்றோம். இதை மற்றொரு குறள் மூலமாகவும் நாம் சிந்திக்கலாம். அன்பிலார் எல்லாம் தமக்கு உரிய, அன்புடையார் என்பும் உடைய பிறர்க்கு. எதுவுமே தனக்கு உள்ளது கிடையாது, எல்லாம் பிறர்க்கு என்று அன்பு உடையவர்கள் எண்ணுவார்கள். அன்பு இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் தனது தனது என்று நினைப்பார்கள் என்று பார்க்கின்றோம். இதிலே அம்மையாரின் அடிமை திறம் நமக்கு மிக அழகாக விளங்கும். அடிமையாக இருப்பதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. பதி என்றுதான் சொல்லுவார்கள் கணவனை. ஆகையால் நாம் அடிமையாக இருப்பதால் எந்த ஒரு தவறும் நிகழாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புதான் பிரதானமாக எல்லா நூல்களிலும் பேசப்படுகின்றது. அதிலே தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி என்று மணிவாசக பெருந்தகை கூறியது போல, பெருமான் இயற்பகையாரை விட அன்போடு வந்து அவருக்கும் அவர் மனைவியாருக்கும் நல்ல கதியை வழங்கினார் என்று நாம் பார்க்கின்றோம்.